السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நாம் எல்லாம் இந்த மாலை பொழுதுனில இந்த இடத்தில ஒரு நல்ல காரியத்திற்காக சமுதாயத்தை வழிநடத்த வேண்டும், சமுதாயத்தை மேம்படுத்த வேண்டும், இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், நம்மால் முடிந்த உழைப்புகளை மக்களுக்கு மத்தியில் அல்லாஹுடைய உதவியால் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற தூய எண்ணத்தில் நாம் இங்கு திரளாக ஒன்று குழுமி இருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் இந்த நிகழ்ச்சியின் இறுதியாக சில அறிவுரைகளை எங்களுக்கு கூறுங்களேன் என்று அன்பு சகோதரர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு சில கருத்துக்களை மாத்திரம் குறுகிய நேரத்தில் சுருக்கமாக எனது அறிவுரையை நான் முடித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அன்புள்ளவர்களே, எனக்கு இங்கு பேசுவதற்கு அறிவுரை வழங்குவதற்கு பொறுப்புகள் சம்பந்தமாகவும் பொறுப்புகளை குறித்து இஸ்லாம் என்னென்ன சொல்கிறது என்பதை பற்றி சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்களேன் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் ஒரு சில கருத்துக்களை இன்ஷா அல்லாஹ் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். சொல்லப்படக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் நானும் நீங்களும் நம் சமுதாய மக்களும் சிறப்பாக செயல்பட்டு அல்லாஹ்விடத்தில் நற்கூலிகளை பெறுவோமாக என்று ஆரம்பத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அன்புள்ளவர்களை, நாம் எல்லாம் ஒரு உயர்வான திட்டத்தின் கீழே இப்பொழுது அமர்ந்திருக்கிறோம். என்ன திட்டம்? பொதுமக்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகள், சேவைகள், இதை நாம் சிறப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் தான் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம். இதில் சொந்த பிசினஸ் சம்பந்தமாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு நோக்கத்தை கொண்டு இங்கே நாம் ஒன்று கூடவில்லை, நிச்சயமாக ஒன்று கூடவில்லை இல்லையா? இப்போ சமுதாயத்திற்காக, சமுதாய பணிக்காகத்தான் நம்ம இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம். இது உண்மையிலேயே ஏனைய கூட்டங்களை காட்டிலும் ஒரு சிறப்பான ஒரு அமர்வு என்றுதான் சொல்ல முடியும். நிச்சயமாக இந்த அமர்வுல வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவான கூலிகளை வழங்குவான் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. அந்த கூலியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்சம் கூட குறைத்து அவன் தரமாட்டான். இன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன், நல்லதை செய்யக்கூடியவருடைய கூலியை நிச்சயமாக அல்லாஹ் வீணடிக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ உண்மையிலேயே ஒரு நல்ல காரியத்திற்காக, நல்ல நோக்கத்திற்காக நம்ம இங்க வந்திருக்கிறோம். அதற்கு நிச்சயமாக அல்லாஹ் இடத்துல மகத்தான கூலி இருக்கிறது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி இப்போது தெரியாவிட்டாலும் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கூலிகளை நமக்கு காண்பிப்பான். அதற்குரிய துஆக்களையும் நாம் செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் அன்புள்ளவர்களை, பொறுப்புகள் மாஷா அல்லாஹ் இப்பொழுது வணங்கி இருப்பார்கள், எப்படியெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்று மூத்தவர்கள் பொறுப்புதாரிகள் உங்களுக்கு விலாவரியாக விளக்கியிருப்பார்கள். என்றாலும் அதை இறுதி கட்ட வடிவமாக அந்த பொறுப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அந்த பொறுப்பு எவ்வளவு பெரிய அமானிதம் என்பது அதை நாம இன்ஷால்லா கொஞ்சம் குறுகிய நேரத்தில் பார்ப்போம். அன்புள்ளவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொல்லும் போது அப்துல்லா இப்னு சமுரா ரழியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து சொல்றாங்க, லா தஸ்அலில் இமாரா, அப்துல்லா இப்னு அப்துல் ரஹ்மான் பின் சமுராவே, நீங்கள் பொறுப்பை கேட்காதீர்கள். فَإِنَّكَ إِذَا أُعْطِيتَهَا عَنْ غَيْرِ مَسْأَلَةٍ أُعِنْتَ عَلَيْهَا, நீங்கள் கேட்காமல் உங்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டால் நீங்கள் அந்த விஷயத்திலே உதவி செய்யப்படுவீர்கள். وَإِنْ أُعْطِيتَ عَنْ مَسْأَلَةٍ أُكِلْتَ بِهَا, நீங்கள் பொறுப்பை கேட்டு நீங்கள் வாங்கினால் அது உங்களுக்கு வழங்கப்பட்டால் நீங்கள் அது சார்ந்த உங்களுக்கு ஒரு பொறுப்பை ஒப்படைத்து விடுவார், நிர்பந்தத்திற்கு ஆளாகி விடுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு, இது நாளைக்கு இந்த பொறுப்பு வந்து அல்லாஹ்விடத்தில் விசாரணைக்கு உட்பட்டதாக இருக்கிறது என்பதையும் சேர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இப்போ இங்கே என்ன விளங்கணும் அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்புகள் சம்பந்தமாக நிறைய உரைகள் நிகழ்த்தி இருக்கிறாங்க. இப்போ இதை நம்ம விளங்கக்கூடாது, இது ஆட்சி பொறுப்புக்கு மட்டும்தான், அந்த ஆட்சி பொறுப்புக்கு மட்டும்தான் இந்த உபதேசம் அப்படின்னு விளங்கக்கூடாது. பொறுப்புகள் என்னென்ன இருக்கின்றனவோ அதை ஏற்றுக்கொண்டிருக்கிற அனைத்து பொறுப்புதாரிகளுக்கும் இது பொருந்தும். எனவே பொறுப்பு என்பது அமானிதம் என்பதை புரிந்து கொள்ளணும், அது அமானத். அந்த அமானிதத்தை நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும், முறையாக ஒப்படைக்க வேண்டும். அதை எப்படி செஞ்சீங்க, அதை சரியா செஞ்சீங்களா, அதுல குறை இருந்ததா, அப்படி எல்லாம் அல்லாஹ் விசாரிப்பான். எனவே நமக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை அல்லாஹுக்காக கையில எடுத்திருக்கிறோம், அது எந்த பொறுப்பா இருந்தாலும் சரிதான். அடிப்படை உறுப்பினர்லிருந்து மேல வரையிலும் எல்லாரும் பொறுப்புதாரிகள் தான். பொறுப்பாளர்கள் மட்டுமல்ல, மேலே இருக்கக்கூடிய பொறுப்புதாரிகள் மட்டும்தான் பொறுப்புதாரிகள், கீழே இருக்கக்கூடியவர்கள் பொறுப்புதாரிகள் கிடையாது அப்படி நீங்க வழங்கக்கூடாது. ரெண்டு பேருக்கு ஒருவர் பொறுப்பு சாட்டப்பட்டாரோ அவரும் பொறுப்புதாரி தான். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்துல சொன்னாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி. இப்படி எல்லாம் நம்ம சிந்திப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவா சொன்னாங்க, நீங்கள் அனைவரும் பொறுப்புதாரிகள், நீங்கள் அனைவரும் பொறுப்புதாரிகள், நீங்கள் அனைவரும் நாளை மறுமை நாளை தனது பொறுப்பை பற்றி அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சஹீஹ் புகாரியில பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ். இப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அன்புள்ளவர்களே, இந்த பொறுப்பு என்பது அமானிதம், அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவோம், சும்மா கிடையாது. அதனால் நாம் அல்லாஹுக்காக வேண்டி என்ற எண்ணத்தோடு கையில் எடுத்திருக்கிறோம், சிறப்பான முறையில் மக்கள் வழங்கி இருக்கிறாங்க. இந்த பொறுப்புகளை இஸ்லாமிய அடிப்படையில் அதை கொண்டு நகர்த்த வேண்டும், மக்களை வழிநடத்த வேண்டும், நேர்மமாக இருக்க வேண்டும், நீதத்தை கடைபிடிக்க வேண்டும். அதே போன்று கீழே இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துகளையும் எடுத்து உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு பக்குவமும் பொறுமையும் பொறுப்புதாரிகளுக்கு இருக்க வேண்டும். இது முக்கியமான ஒரு அம்சம். அதே போன்று பொறுப்புதாரிகளிடத்தில் இருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான முதலாவது அம்சம் தக்குவா இருக்கணும். இந்த தக்குவா அல்லாஹுடைய பயம் இருக்கணும். அல்லாஹுடைய பயம் இருந்தாதான் அந்த பொறுப்பை சரியா செய்ய முடியும். இல்லைன்னா பேருக்காக வேண்டி பொறுப்பு போட்டிருப்பாங்க, அந்த பொறுப்பை அப்படியே பேர்ல தான் அது இடம் பெறும், நோட்டீஸ்ல வரும், பல்போஸ்டர்ல வரும், அப்படியே நின்றும் ஒன்றும் நடக்காது. அப்போ அந்த தக்குவா அல்லாஹ்வுடைய பயத்தோட செய்யும் போது மக்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் அதுல வந்து விரும்புவார்கள், பொறுப்புதாரிகளை விரும்புவார்கள். அப்போ தக்குவா என்ற அல்லாஹ்வுடைய அச்ச உணர்வு பொறுப்புதாரிகளுக்கு, எல்லா பொறுப்புதாரிகளுக்கும் இருக்கணும். இது மிக மிக முக்கியமான அம்சம். அடுத்தது அன்புள்ளவர்களே, பொறுப்புதாரிகள்கிட்ட இருக்க வேண்டிய அடுத்த ஒரு அம்சம் என்னவென்றால் இஹ்லாஸ், தூய்மை, மன தூய்மை. அல்லாஹுக்காக வேண்டி செய்யக்கூடிய அந்த எண்ணம் யாருக்காண்டி செய்யறது கிடையாது. மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காகவோ, ஊர் புகழ வேண்டும் என்பதற்காகவோ, தன்னுடைய பெயர் பட்டியலிலே இடம் பெற வேண்டும், தன்னை மக்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக கிடையாது. நான் செய்யக்கூடிய அனைத்துமே அல்லாஹுக்காக என்ற அந்த இஹ்லாஸோடு இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பணிக்கும் நிறைவான கூலிகளை அல்லாஹ் வச்சிருப்பான். அந்த இஹ்லாஸ் இல்லைன்னு வைங்க, இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம கிடையாது. சில மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, இஹ்லாஸ் இல்லாம தக்வா இல்லாம பொறுப்புகளை கையில எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும் போது பல சிக்கல், பல பிரச்சனைகள் என்ன ஏற்படுது. இது யதார்த்தம், தக்வாவும் இஹ்லாஸும் இல்லைன்னு சொன்னா அந்த பொறுப்பு சரியா நடக்காது. எனவே தக்வாவும் இஹ்லாஸும் சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் உண்மையிலேயே அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலி இருக்கிறது. இது சாதாரண ஒரு பணி கிடையாது. சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு முக்கியமான பணி இல்லையா? வேற எதுக்காக வேண்டி இந்த பணி? சமுதாயத்திற்கு நம்மால் முடிந்த அளவிற்கு நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய உழைப்புகள், நம்முடைய பொருளாதாரங்கள், இதெல்லாம் சமுதாயத்திற்காக வேண்டி உழைக்கிறோம். இது சாதாரண உழைப்பு கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கிறான், ஃபஃஅலுல் கைர், நீங்கள் நல்ல காரியங்களை செய்யுங்கள். எதை செஞ்சாலும் நல்ல காரியம் இருக்கணும், கைர் இருக்கணும். அப்படி இருந்தால் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப அன்புள்ளவர்களே, அல்லாஹ்வுடைய ஆர்டர் என்ன? நல்ல காரியங்களை செய்யணும். நல்ல காரியங்களை செய்வதன் மூலமாகத்தான் வெற்றி இருக்கிறது. இதை நம்ம புரிந்து கொள்ளும். அப்போ தக்வா, இஹ்லாஸ் இது ரெண்டும் இருக்க வேண்டும். மிக மிக முக்கியமாக பொறுப்பாளர்கள்ட்ட இருக்க வேண்டிய அம்சம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, இஹ்லாஸ் இல்லைன்னு சொன்னா என்ன பிரச்சனை என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அமலை ஏற்றுக்கொள்ள மாட்டான். உண்மையிலேயே அன்புள்ளவர்களே, சமுதாய பணி என்பது சாதாரண பணி கிடையாது. நிறைய பணிகள், ரத்தங்களை கொடுக்கிறது, ஏழைகளுடைய கண்களை துடைப்பது, அதே போன்று வெளிநாட்டிலிருந்து பணி செய்யக்கூடிய பணிகளை எடுத்துக்கொண்டால் யாராவது மரணித்தால் அவர்களை உரிய முறையில் கொண்டு போய் சேர்ப்பது, உடல்நிலை சரியில்லை என்று அவருக்கு பொருளாதார வீழ்ச்சி இருக்குமே ஆனால் அவர்களுக்காக வேண்டிய உதவிகள் செய்வது, ஆங்காங்கே பிரச்சனைகள் ஏற்படும் போது அந்த பிரச்சனைகளில் தலையிட்டு அவர்களும் நம்முடைய சகோதரர்கள் என்ற அடிப்படையில் போய் அந்த பிரச்சனை நாமும் அதில் பங்கு பெற்று ஏதாவது அவர்களுக்கு உதவி செய்ய முடியுமா என்று உதவிகள் செய்வது, இப்படி எண்ணற்ற பணிகள் இருக்கின்றன. அந்த பணிகள் உண்மையிலேயே மகத்தான பணிகள், அதுல மாற்று கருத்தே கிடையாது. எனவே தான் நல்லா ஒரு சுருக்கமா சொல்லிட்டான், நீங்கள் செய்வதாக இருந்தால் நன்மையை செய்யுங்கள், உங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்றெல்லாம் சொல்லிட்டான். அப்போ வெற்றி வேண்டும் என்றால் உண்மையிலேயே நல்ல காரியங்களை நம்ம செய்யணும். அன்பானவர்களே, வெறுமனே நல்ல காரியம்ன்றது தொழுவுறது, குர்ஆன் ஓதுறது, இது மாதிரி விக்கிர் செய்யறது, அது மட்டும் நன்மைன்னு கிடையாது. அது மட்டும் நன்மை கிடையாது, இன்னொருவனுக்கு உதவுவது இருக்கு பாருங்க, அதுவும் நன்மையான காரியம், அதையும் நம்ம செய்யணும். அண்டை வீட்டுக்காரருக்கு உதவ வேண்டும் என்றும் இஸ்லாம் சொல்கிறது. ஏன் முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் கூட அவர்களுக்கு மனிதநேயம் என்ற அடிப்படையில் நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்றுதான் இஸ்லாம் விரும்புகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் மாற்றார்களுக்கிடையே நடந்து கொண்டார்கள், அவர்களுடைய விஷயத்திலே எப்படியெல்லாம் அவர்களுடைய துக்கத்திலும் துன்பத்திலும் பங்கு பெற்றார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகளை பார்க்கலாம். ஒன்று ரெண்டு சான்று கிடையாது. அப்போ இந்த பணிகள் உண்மையிலேயே நபிமார்கள் செய்திருக்கிறார்கள். சமுதாய பணி என்பது நபிமார்களும் செய்த பணிகள் என்பதை புரிந்து கொள்ளணும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டால் சமுதாய பணியை செஞ்சிருக்கிறாங்க. இரண்டு சகோதரி தண்ணீர் இறைப்பதற்காக, கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைப்பதற்காக நின்று தவித்துக் கொண்டிருக்கும் போது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமுதாய பணி செய்வதற்காக அங்கே அவர்கள் நின்று செய்கிறார்கள். இப்படியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டால் பல பணிகளை செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட ஏராளமான சமுதாய பணிகளை செய்திருக்கிறார்கள். காரணம், இதுல அல்லாஹ்வுடைய வெற்றி இருக்கிறது, இதுல உண்மையிலேயே மகத்தான கூலி இருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்திற்கு இடமில்லை. அன்புள்ளவர்களே, இது எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, இஹ்லாஸ் இல்லைன்னு வைங்க, நம்ம என்ன பணிகளை செஞ்சாலும் சரி, உயிரையே கொடுத்தாலும் சரி, ரத்தங்களே சிந்தினாலும் சரி, இஹ்லாஸ் இல்லைன்னு சொன்னா உண்மையிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த பணியை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ரொம்ப அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கணும் இதுல. இஹ்லாஸ் இல்ல, அல்லாஹுக்காக வேண்டி என்ற எண்ணம் இல்ல, அது பிரயோஜனம் கிடையாது. சமுதாயத்துல வேணா பேசுவாங்க, ஒரு மிகப்பெரிய தியாகி, மிகப்பெரிய வள்ளல், மிகப்பெரிய போராளி என்றெல்லாம் சமுதாயம் வந்து நமக்கு நிறைய பட்டங்களை சூட்டுவார்கள். ஆனால் அல்லாஹுக்கு முன்னாடி கை சேத நிலைதான் ஏற்படும். எனவே பொறுப்புதாரிகள் இஹ்லாஸோடு தங்களுடைய பணிகளை அணுகணும், இதுவும் முக்கியமான அம்சம். சரி, இஹ்லாஸோட இல்ல என்ன நடக்கும் அப்படின்றா, அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேக்குறாங்க, அப்துல்லா இப்னு ஜுதான் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர், முஸ்லீம் கிடையாது, அத ஷார்ட்டா சொல்றாங்க இப்னு ஜுதான். இப்னு ஜுதான் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர், அவர் என்ன நல்ல மனிதர்னு சொன்னா, நிறைய மக்களுக்கு தனது சொந்த பணத்துல உணவுகளை வாரி வழங்குவார். அப்படி அதை கணக்கில்லாம வாரி வழங்குவார். மக்களுக்கு எல்லாம் தெரியும் இவர் ஒரு நல்ல மனிதர் என்று தெரியும், ஆனா இஸ்லாம் கிடையாது, அவர் முஸ்லீம் கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த இப்னு ஜுதான் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதருக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து ஏதாவது ஒரு பயன் அவருக்கு கிடைக்குமா, ஒரு நன்மை கிடைக்குமா? எத்தனையோ காரியங்களை செய்கிறாரே, எத்தனையோ மக்களுக்கு அவருடைய சொந்த காசுல பணத்துல நிறைய செலவு செய்கிறாரு, அவருக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் அல்லாஹ்விடத்திலிருந்து அவருக்கு கிடைக்குமா என்று கேட்டார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, சொந்த காசுல செலவு செய்யறது என்பது பெரிய தியாகம். அப்ப அந்த வேலையை செய்தவங்க யாரு, இப்னு ஜுதான் என்பவங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இல்லம்மா இல்ல, ஒரு பயனும் கிடைக்காது. அவர் வலம் எக்குள் யௌமன் ரப்பே பிரலி, அவர் ஒரு நாளாவது படைத்த ரப்பை பார்த்து, படைத்த இரட்சகனை பார்த்து, என் இரட்சகனே என்னை பாவம், எனக்கு பாவம் மன்னிப்பு வழங்குவாயாக என்று அவர் சொன்னது இல்லையம்மா, இறைவன் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லையம்மா, எப்படி அவருக்கு பயன் தரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டான். இப்ப இதுக்கு நமக்கு ஒரு அற்புதமான ஒரு உதாரணம். எவ்வளவுதான் சேவைகள் செய்தாலும் அல்லாஹுக்காக வேண்டி என்ற எண்ணம் இல்லை என்றால் நிச்சயமாக அது ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்போ இஹ்லாஸ் இருக்கும். ஷைத்தான் அப்பப்போ வருவான், வந்து சூழ்ச்சிகளை ஏற்படுத்துவான், நம்முடைய உள்ளங்களை மாற்றத்தை ஏற்படுத்துவான். அந்த நேரத்தில் அவனுக்கு இடம் கொடுக்காம, யா அல்லாஹ், இந்த காரியத்தை நான் உனக்காக செய்கிறேன், உன்னுடைய திருப்திக்காக செய்கிறேன், என்னை யார் எப்படி வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், நான் அதெல்லாம் நான் பொறுப்பெடுக்கவே மாட்டேன், எனக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை நான் உனக்காக நிறைவேற்றுகிறேன் யா அல்லாஹ், எனவே என்னுடைய இந்த சிறிய பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக, இதிலே நான் ஏதாவது பிழைகள் செய்திருந்தால் யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக, நாளை மறுமை நாளில் எனது பொறுப்பை பற்றி நீ விசாரிக்கும் போது குற்றத்தை பிடித்து விடாத யா அல்லாஹ் என்ற துஆவோடு நம்முடைய பணியை தொடங்கினால் இதுதான் உண்மையிலே இஹ்லாஸோடு செய்யக்கூடிய பணி. இதை நம்ம புரிந்து கொள்ளணும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இஹ்லாஸ் இல்லாம அல்லாஹுக்காக வேண்டி இல்லாம உயிர் தியாகமே செய்தாலும் அல்லாஹ் அவரை நரகத்துல தூக்கி போட்டுருவான். ஹதீஸ் இருக்கா இல்லையா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா, முஜாஹித் உயிரையே கொடுத்தார் தியாகம், ஷஹீத் என்ற பட்டம் பெறுவதற்காக, தியாகி என்ற பட்டம் பெறுவதற்காக உயிரையே கொடுத்தாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மறுமையில் அவங்க எல்லாம் நிப்பாட்டுவான், நிப்பாட்டி அவங்கள்ட்ட கேட்பான், அல்ல விசாரணை செய்வான் நேரடியாக, நீ எதற்காக வேண்டி நீ உயிரை கொடுத்தாய் என்று கேட்கும்போது, யாழ்லா உனக்காக வேண்டி கொடுத்தேன், இல்லை இல்லை நீ பொய் சொல்கிறாய், நீ மக்கள் புகழ்வதற்காக உன்னை ஷஹீத் தியாகி என்று சொல்வதற்காக நீ அவ்வாறு செய்தாய் என்று சொன்ன, இல்லை இல்லை அல்லாஹ் உனக்காக, இல்லை நீ நரகத்திற்கு போ என்று அவனை முகம் குப்பர தள்ளி வீசப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபி மொழியை நாம் இந்த நேரத்திலே நினைவு கூற வேண்டும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நம்ம செய்த பணியெல்லாம் சின்ன பணி, உயிரை கொடுக்கிறது என்பது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப அன்புள்ளவர்களே, பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவருமே அல்லாஹ்வுக்காக வேண்டி இஹ்லாஸோடு செய்கிறோம் என்ற எண்ணத்திலே கடைசி வரையிலும் நாம் அப்படி இருக்கணும். இதை நம்ம பயிற்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டியது. இன்றைக்குடைய கடைசி அறிவுரையாக இதுதான் உங்களுக்கு சாரம்சமாக சொல்லப்படுகிறது. அடுத்தது அன்புள்ளவர்களே, பொறுப்பாளர்கள் மக்களிடத்திலே ஆலோசனைகளை பெற வேண்டும். பொதுவாக பொறுப்பாளர்களை எடுத்துக்கொண்டால் சில பொறுப்பாளர்கள் பிறரிடத்தில் ஆலோசனை கேட்க மாட்டார்கள். தாங்கள் என்ன முடிவை எடுத்தோமோ அதைத்தான் அவர்கள் கடைசி வரையிலும் முடிவாக அப்படியே இருப்பார்கள். அப்படி இருக்கக்கூடாது. இஸ்லாம் என்ன சொல்வதனால் பொறுப்பாளர்களுக்கு என்ன சொல்கிறது என்றால், அம்ருஹும் ஷூரா பைனஹும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய காரியம் அவர்களுக்கு மத்தியிலே ஷூரா இருக்க, ஷூரான மஷூரா, ஷூரா இருக்க வேண்டும், கலந்த ஆலோசனை இருக்க வேண்டும் என்றல்ல சுபஹானஹு தஆலா அங்கே பொறுப்பாளர்கள்ட்ட இருக்க வேண்டிய பண்பெல்லாம் சுட்டி காட்டுறான். இன்னொரு இடத்துல நேரடியாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், நபியே எல்லா காரியத்திலும் அவர்களோடு நீங்கள் மஷூரா செய்யுங்கள், ஆலோசனை செய்யுங்கள், கலந்தாலோசியுங்கள் என்றல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்ற. அப்ப எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் கலந்தாலோசனை செய்வதன் மூலமாக அதில் வெற்றி இருக்கிறது. ஏன் அப்படி? எனக்கு தெரியாது, அடுத்தவருக்கு தெரியும். நல்ல அறிவுள்ளவர்களாக இருப்பார்கள், சில விஷயங்கள்ல பின்தங்கி இருப்பார்கள். அப்போ பிற மக்கள ஆலோசனை சில நேரங்கள் அது ரொம்ப அழகா இருக்கும். இப்படி ஒருவருக்கொருவர் ஆலோசனைகள் செய்யும் போது அதிலிருந்து நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய திட்டங்கள் வரலாம், இடம்பெறலாம். எனவே ஆலோசனை செய்யக்கூடிய பழக்கங்களை கொண்டு வரணும். இது இபாதத்துங்க. ஷூரா செய்யறது சும்மா கிடையாது. மஷூரா மஷூரான்னு கூடுறமே நல்ல கவனிக்கணும். இது இன்னைக்கு உலகம் முழுக்க எவ்வளோ பெரிய ஆட்சி இருந்தாலும் உலக நாடுகளே சேர்ந்து ஐநா சபை எல்லாம் கூடக்கூடிய இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடியது என்னது? ஆலோசனை கூட்டம். நான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இப்படி செய்வதை வலியுறுத்துது, இப்படி செய்யறத வந்து நன்மை இருக்கிறது என்று சொல்லுகிறது. இதுல ஹைர் இருக்குதுங்க. ஷூரா கூடுவதால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நன்மைகளை பதிவு செய்யறான். அதை புரிந்து கொள்ளணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ நேரங்களில் சஹாபாக்களோடு மஷூரா செய்வார்கள், ஆலோசனை செய்வார்கள். அந்த ஆலோசனைகள் செய்வதை அதை பல தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கொண்டு செயல்வடிவும் கொடுத்திருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகளை நம்ம பார்க்கலாம். இதையும் பொறுப்பாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம். அன்புள்ளவர்களே, எந்த நேரத்திலும் பொறுப்பாளர்களுக்கு பெருமை வந்து விடக்கூடாது. அடுத்தது என்னன்னா, பெருமை வந்துடக்கூடாது. தலைவர், செயலாளர், பொருளாளர், இப்படி இந்த மாதிரி எல்லாம் நான் வந்து அதில் உறுப்பினர், இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு பெருமை என்ன செஞ்சிடக்கூடாது, எக்காரத்தை கொண்டு வந்துடக்கூடாது. நமக்கு ஒரு பொறுப்பை வந்து தந்திருக்கிறாங்களா, இதுல வந்து அல்லாஹ்வுடைய அச்சத்தோட எடுத்துக்கிட்டு ஒரு பயத்தோடையே கடைசி வரைக்கும் இதை நம்ம கையாண்டா நிச்சயமாக நம்ம பொறுப்பை நல்ல முறையில செய்வோம் என்பதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. பெருமை மட்டும் வந்துடக்கூடாது. பெருமை வந்துருச்சுன்னா பெரிய பிரச்சனை தான். பாருங்க, முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அபு மூஸல் அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துக்கு அனுப்புறாங்க, பொறுப்பாளர்களாக அனுப்புறாங்க. அனுப்பும் போது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அற்புதமா சொன்னாங்க. பொறுப்பாளர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த உபதேசத்தை கொஞ்சம் பாருங்க. நீங்க ரெண்டு பேரும் போய் மக்கள்கிட்ட லேசா சொல்லுங்க, ரொம்ப கடின வார்த்தைகளை போட்டு பேசாதீங்க, மக்களை சிரமப்படுத்தாதீங்க, மக்களுக்கு நல்ல நல்ல சுப செய்திகளான வார்த்தைகளை பேசுங்க, மக்களை விரட்டி விட்டுறாதீங்க. சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு அற்புதமான உபதேசம் பாருங்க. அதை சுருக்கமா ஒரே ஒரு வரியில முடிச்சிட்டாங்க. ஒரு நாட்டுக்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க யமனுக்கு. அனுப்பி நீங்க மக்கள்கிட்ட நடக்க வேண்டிய அம்சம் என்னவென்றால், எளிமையாக பேசுங்க, எளிதாக்குங்கள், நீங்கள் மக்களுக்கு சிரமத்தை கொடுத்து விடாதீர்கள், சுப செய்தியை சொல்லுங்கள், அதே போன்று மக்களை விரட்டி விடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப இதுல என்ன விளங்குதுன்னு சொன்னா, பொறுப்பாளர்கள்ட்ட வந்து என்ன வரக்கூடாது, பெருமை வரக்கூடாது, மக்களை விரட்டி விடக்கூடிய பண்பு இருக்கக்கூடாது, தான் சொல்வதைத்தான் மக்கள் கேட்க வேண்டும் என்ற நிலை இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த இடத்தில் நிச்சயமாக பிரச்சனை ஏதோ ஒரு வடிவத்தில் அது இருந்து கொண்டுதான் இருக்கும். எனவே இதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்திலே கொள்ள வேண்டும். அன்புள்ளவர்களே, இறுதியாக எனக்கு வழங்கப்பட்டுள்ள நேரம் இன்னும் சில நிமிடங்கள் தான் இருக்கின்றன. இறுதியாக சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், அன்புள்ளவர்களே, பொறுப்பாளர்கள் முதல்ல தீன கடைபிடிக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான, எந்த இடத்துல போனாலும் இதை நான் வலியுறுத்தி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, தீன மார்க்கத்தை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையை அமைக்கணும். குறிப்பாக பொறுப்பாளர், பொறுப்பாளர்கள்னா யார், மக்கள் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள். ஒவ்வொரு அசைவுகளையும் பார்ப்பாங்க. பொறுப்பாளர்னா சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு ஒரு தாவா சென்டர்ல ஒரு தாயின்னு சொன்னா, இவர் என்ன செய்யறாரு, எங்க போறாரு, என்ன வர, எல்லாம் பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு அது ஏதாவது குறை இருக்குதான்னு பார்ப்பாங்க. அப்ப இது மக்கள் பார்க்கிறாங்களோ பார்க்கல அது வேற விஷயம். ஆனால் யதார்த்தம் என்ன, மக்கள் அவர்களை பின்பற்றுவார்கள், பொறுப்பாளர்களை பின்பற்றுவார்கள், பின்தொடருவார்கள். அப்படி இருக்கும்போது பின்பற்றப்படக்கூடியவர்கள் அவர்கள் மார்க்கத்தை, தீனை கடைபிடிக்க வேண்டும். ஐங்கால தொழுகைகளை, ஃபர்லான கடமையான தொழுகைகளை முதலில் சொல்ல வேண்டும், ஜமாஅத்தோடு சொல்ல வேண்டும். அதே போன்று எந்த விஷயத்தை முடிவெடுத்தாலும் அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்துல என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் முடிவை எடுக்க வேண்டும். நிர்வாக விஷயத்துல அதுல அல்லாஹ் ரசூல் சில நேரங்கள்ல வந்து நம்ம எடுக்கிற முடிவு வந்து நேரடியாக இருக்காது, அது மறைமுகமாக அதை எடுத்துக்கொள்ளலாம், நிர்வாக வசதிக்காக, உலக வசதிக்காக. அதே சமயத்தில் அவர்கள் மார்க்கத்தை, தீனை பின்பற்றக்கூடிய பொறுப்புதாரிகளாக இருக்கணும். இதை நம்ம முக்கியமாக கருதணும். குறிப்பாக சுன்னத்தான விஷயங்கள், தாடி விஷயங்கள், இது மாதிரியான விஷயம் இருந்தால் தாங்க அந்த பணிக்கு ஒரு மகத்துவம் இருக்கிறது, அதுக்கு ஒரு வெயிட் இருக்குது. அதே மாதிரி எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்துவதாக இருந்தாலும் அங்கு அல்லாஹ்வுடைய வசனம் சொல்லப்பட வேண்டும், ஹதீஸ் சொல்லப்பட வேண்டும், தஅவா நிகழ்ச்சிகள் அதிகப்படுத்த வேண்டும், மார்க்க இதோபதேசங்கள் மக்களுக்கு மத்தியிலே சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சியை அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும். எப்படி சமுதாயத்திற்காக நிகழ்ச்சிகளை அதிகமாக்கிறோமோ அதே போன்று இஸ்லாமிய மார்க்கத்தை முஸ்லீம் அல்லாத உருமத்தில கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பணிகளையும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பொறுப்புதாரிகள் அதை கையில் எடுத்து அதை செவ்வனே நிறைவேற்ற வேண்டும், அதற்குரிய முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ளவர்களே, இப்படிப்பட்ட அம்சங்கள் நம்மிடத்தில் இருக்குமையானால் நிச்சயமாக நமக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு அதிலிருந்து அல்லாஹ்வுடன் விசாரணை இருந்து நம்ம தப்பித்துக் கொள்ளலாம். இல்லை என்றால் நாம இங்கே பொறுப்புதாரிகளாக இருந்து நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் மாட்டிவிட்டு அங்கு இழிவு தரக்கூடியதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அங்கு நாளை மறுமை நாளிலே சிலருக்கு பொறுப்பு, எப்படி அந்த அமானிதத்தை மோசடி செய்தவர்கள் எப்படி வருவார்கள் என்றால் அவர்களுக்கு நாளை இழிவும் கேவலமும் தான் அங்கே இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்களே. எனவே இந்த எச்சரிக்கை எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்குமே பொருந்தும். எனவே நமக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளை அழகான முறையிலே, தெளிவான முறையில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தக்வாவோடு, இஹ்லாஸோடு நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றக்கூடிய பக்குவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் ஆக்கி தந்து அருள் புரிவானாக என்று கூறி இந்த நேரத்திலே எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.